அடித்தார். அவருக்கு சாப்பாடு போடணும் ஆசை சொல்லி அப்படி சொன்னார். அந்த 14 கட்டம் வந்து என்ன வச்சுருந்தோம். இதனுடைய வரலாறு அவர் அப்புறம் இட்டு போய் கேட்டார். அவர் சொன்னது ஒரு மிகப்பெரிய கதை. அது அப்புறம் இப்போ மறுபடியும் 37 வயசுல ரசமும் கந்தகமும் கலந்த கட்டு மருந்துகளை உலகோர் பிணித்து இருக்க முனிவர்களும் சித்தர்களும் மகரிஷிகளும் உன் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் சொன்னது உண்மையை சொல்லியா? அப்ப இங்க என்ன நடக்குது? எங்கேயோ சேலையூர்ல உட்கார்ந்து இருக்க ஒரு ரமணி குருஜி எனக்கு தெரியாது. ஒரு நாள் எதேச்சியா போறேன், அவர் எப்படி சொல்றாரு, 17 வருஷத்துக்கு அப்புறமா இத்தனை இடங்கள் வந்து கிடைக்குது, இன்னும் கிடைச்சிங்குது எனக்கு. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் போன் பண்ணி சேலத்திலிருந்து பேசுறேன், கட்டு மருந்து எனக்கிட்ட ஒரு 2.5 கிலோ இருக்குது, நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு. இது வரைக்கும் என்கிட்ட வந்ததெல்லாம் தானா தேடி வந்தது அப்பாவி, நான் வாங்குற அளவுக்கு பணக்காரன் இல்லை, நீ அதை கொடுக்கறது வந்தாக்கா ஜனங்களுக்கு யூஸ் பண்றேன், என்ன ஏதோ நீ கொடுக்கறதுக்கு உனக்கு பணம் கொடுக்குறேன். அந்த பெரியவர் கூட கடைசி வரைக்கும் நான் சம்பரட்சம் பண்ணி இறந்தபோது செலவெல்லாம் நான் பண்ணேன். அந்த மாதிரி இல்லை, எனக்கு 3C வேணும். சொன்னேன், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், அது கட்டு மருந்து தான், நீங்க தான் சொல்லி சொல்ல முடியும். நீயும் குழியில விழுந்து எனக்கும் குழி வெட்டாத போன வச்சிருந்தான், கட்டு மருந்து சொன்னான். தெரியும் யார், ஃப்ராடு, பயங்கர ஃப்ராடா. அவன் வந்து ஒரு நாள் எனக்கு நேரில் வந்தான். என்ன சொன்னான், நாட்டில் பேர்ல எல்லாம் ஃப்ராடுங்க இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம், கெட்டிமுத்துன்னு ஒன்று இருக்குது, இதை வந்து வாங்கி வீட்டில் நீ வச்சினாக்கா உனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தோம், கொடுறான்னு வாங்கி பார்த்தேன். கூழாங்கல், கூழாங்கலும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருக்கிறான், அவ்வளோதான், வெயிட்டாகவும் இருந்தது. இது எப்படி வந்து தெரியுமா, எனக்கு தெரியாது. நான் எல்லார்ட்டையும் கொஞ்சம் நடிப்பேன், தெரியாதுன்னே சொல்லி நிறைய விஷயத்த கலந்துருவேன். இல்லை, இது யானையை வந்து உணராமல் ஒரு 60-70 ஆண்டு இருக்கும்போது அதனுடைய செமன் வந்து தலையில் வந்து இது மாதிரி முத்தாக இருந்து இறக்கும்போது வெடிக்கும், வெடித்த தலையில் இருந்து இதை எடுத்து இருப்பாங்க. இப்போ தான் கஜமுத்துன்னு சொல்லுவோம். விட்டலாச்சாரிய படம் கதையெல்லாம் சொல்லி நோக்கிறேன், ஏன் வெளில போடாமல். இது மாதிரி சில குரூப் இருக்குது. அதனால் இந்த மேட்டர் எனர்ஜி அப்படின்றது, எனர்ஜியை மேட்டராக மாற்றுற ஒரு டெக்னாலஜியை சித்தர்கள் மூலிகைகள் தாது பொருட்கள் உலோகங்களை வச்சு செய்தாங்க. அப்படி செய்யும் பொழுது உச்சகட்டமாக தங்கம் என்ற ஒன்று ஒரு வீரியம் உள்ள ஒரு மெட்டல், இது மனிதனுடைய வாழ்நாளை அழிய ஒட்டாமல் பாதுகாக்கக்கூடியது அப்படின்ற ஒரு தியரியை உருவாக்குனாங்க. அப்போது அந்த தங்கத்தை பஸ்மம் பண்ணி சாப்பிட்டா இந்த உடல் அழியாது. உடல் அழியாமல் இருந்தால் தான் திடம்பட மெய்ஞானம் சேர முடியும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வேணும். நான் 12 வருஷம் போய் புத்தர் மாதிரி காட்டுக்குள்ள உட்காந்து தவானா என்னால் பண்ண முடியாது. பிரேசகம் கும்பகம் பூரகம்லாம் என்னால் பண்ண முடியாது. ஐ வாண்ட் இம்மிடியேட் ரிலீஸ் அச்சீவ்மெண்ட். அதுக்கு என்ன வழின்னும் போது இந்த ஷார்ட்கட் ரூட்டை தங்க பஸ்மத்தை பண்ணாங்க. இந்த தங்க பஸ்மம் பண்ணி அவங்க சாப்பிட்டாங்க. அப்படி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஆயுள் நீண்டது. ஆயுள் நீண்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த யோகாபியாசங்கள்லாம் கைவரப்படும் போது இந்த பாடி அவங்களுக்கு சுமையாக இல்லை. ஏன்னா ஒரு அமிர்தம் வந்து பூரணத்துவம் அடையணும் அப்படின்னாக்கா நஞ்சு இருக்கக்கூடாது. நஞ்சு ஏக்க தங்க பஸ்மம் முடிச்சு வெளியே தள்ளிடுச்சு. நஞ்சு இல்லாத நிலையில தான் அமிர்தம் வந்து சித்தியை வலியுறுத்துன்றதுனால யோக மார்க்கம் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடாக தங்க பஸ்மம் அமிர்த நிலையை கொண்டதுனால அவங்களுடைய யோகாபியாசத்துக்கு அது ஒரு மீனா ஒரு வழியாக பயன்படுத்து. அந்த வழியை அச்சீவ் பண்ண பிறகு தங்க பஸ்மத்துக்கு போட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் தங்க பஸ்மம் செட் பஸ்மம்னு செட்டுக்கு அதுவே சம்மந்தமே இல்லை. இது யோக மார்க்கத்திலையும் கூட அவங்களுக்கு இப்போ ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நீ மாத்தாடியில் உட்காந்து பண்ணுறோன்னா அவங்களுக்கு அது பிடிக்கல. அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு மூலிகை இருந்தது, அந்த மூலிகையை அவங்க சுத்தப்படுத்தி சாப்பிட்டாங்க. அது சாப்பிட்ட உடனே இதில் யோகத்தில் வந்து நிஷ்டைன்னு ஒன்று இருக்குது. இந்த நிஷ்டைன்றது என்னென்னா சவுண்டு வைப்ரேஷனும் லைட் வைப்ரேஷனும் அவங்களை அஃபெக்ட் பண்ணாது. அதாவது அடிப்படையில் 5 புலன்களை அடக்கிறதுன்றது ஃபஸ்ட் ஸ்டேஜ்னா உச்சகட்டத்தில் நிஷ்டை. நிஷ்டைன்னு சொல்லும் பொழுது இந்த இயற்கையினர் உற்பத்தங்கள் எதுவும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாத்திரையில் உட்காந்துதான் இருப்பான். இப்போ சாதாரணமாக அவன் சொல்லுவாங்க, ஒரு முனிவர் வந்து தியானம் பண்ண ஆரம்பித்தார், யோகம் பண்ண ஆரம்பித்தார், அவர் பேரில் கரையாக புற்று வந்து மூடியே போச்சு. ஒரு 30-40 வருஷம் பார்த்தா அந்த பக்கம் போன வேடை அதை உடச்சி பார்த்தாக்கா முனிவருடைய தலை இருந்தது, ஜடாமுடி இருந்தது, ஓம்ன்ற சத்தம் மட்டும் கெடுச்சு அப்படின்னு கதையாக சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாது அந்த நிஷ்டைக்கு அந்த பவர் இருக்கும். அந்த நிஷ்டை உலகளாவிய அத்தனை உறவுகளும் தனியாக போச்சு. இந்த நிஷ்டைக்கு போகிறதுக்கு ஒரு சாதாரணமாக யோகிக்கு 20-30 ஆண்டுகள், அது வரைக்கும் அந்த பாடியை அவன் ப்ரொடெக்ட் பண்ணான், ஆனால் முடியல, தோல்வி அடையறான். அப்போ என்ன பண்ணான், இதை எப்படியாவது நம்ம நிஷ்டையில் சீக்கிரமாக உட்காரோம்னா கழியாமல் இருந்தபோது அவனுக்கு ஒரு முடிவு உபயோகப்படுது, அதை சுத்தி பண்ணி சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே அவனுக்கு 20 வருஷம் இருந்து அந்த யோகத்தின் மூலமாக நிஷ்டையின் மூலமாக அடைய வேண்டிய ஒரு பலனை ஒரே ஆண்டுதான். இந்த மூலிகை பேரு கஞ்சா. அந்த கஞ்சா வந்து சுத்தப்படுத்தி சாப்பிடும் போது 20 ஆண்டுகள் யோக மார்க்கத்தில் இருக்கிறவன் அச்சீவ் பண்றத இந்த இதை சாப்பிட்டு ஒரே வருஷத்துல அச்சீவ் பண்ண. இதுக்கு என்ன பிரமாணம், சயின்டிபிக்கா இதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த யோகிங்கள்லாம் இருக்காங்களே, இவங்களுடைய வைப்ரேஷனு என்னன்றதுக்காக எலக்ட்ரோ கார்டியோமீட்டர்லாம் வச்சு தலையிலலாம் அதெல்லாம் வச்சு அவனுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. கஞ்சா சாப்பிட்டோன்னதையும் வச்சு பண்ணாங்க, ரெண்டும் இன்சிடென்ட் தான், கோ இன்சிடென்ட்டாக இருக்குது.